It's story time.
சிலையை சிதுக்கிற ஒரு சிற்பிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அது எப்படி தீர்ந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம்.
இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க.
கோமேதகபுரின்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு மேகவர்ணன். அந்த நாட்டில் இருந்த கருவாங்கல்ங்கிற ஊரில் அவர் ஒரு பெரிய கோவிலை கட்டணும் அப்படின்னு நினைச்சாரு. அந்த நாட்டிலேயே சிற்பக்கலையில் ரொம்ப திறமையாக இருந்த நாகையன்கிற இளைஞன்கிட்ட கோவில் கட்டுற பொறுப்பை அவர் ஒப்படைச்சாரு. நாகையனோட அப்பாவும் ஒரு நல்ல சிற்பி தான். ஆனால் அவருக்கு இப்போ வயசாகி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டதுனால அவரால் சிற்பம் எதுவும் வடிக்க முடியல. அவர் நாகையனுக்கு சிற்பம் செதுக்கிற கலையை ரொம்ப நல்லாவே கற்றுக் கொடுத்துருந்தாரு. ஒரு பெரிய கோவிலை கட்டுறதுக்கு ராஜா கிட்டேந்து உத்தரவு வந்ததும் நாகையன் அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு கோவில் கட்டுற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு தங்கினான். அந்த கோவிலுக்கு தேவையான சிலைகளை செதுக்கிறதுக்கு சரியான அளவில் இருக்கிற கல்லை தேடி அவன் பக்கத்தில் இருந்த காட்டில் அடிக்கடி சுற்றிக்கிட்டு இருந்தான். சரியான அளவோட எந்தவித குறையும் இல்லாத கல்லாக தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு சிலையாக அவன் செதுக்க ஆரம்பித்தான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோவிலில் இருக்கிற கடவுள் சிலையை தவிர மற்ற சிலைகள் எல்லாத்தையும் நாகையன் தயார் செஞ்சிட்டான். இனிமே கடவுள் சிலையை மட்டும் செதுக்கினா கோவில் கட்டுறதுக்கான எல்லா சிலைகளையும் செதுக்கிற வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நாகையன் நினைச்சான். கடவுள் சிலையை செதுக்கிறதுக்கான கல்லை தேடி மறுபடியும் அவன் காட்டுக்கு போனான். காட்டில் கிடைக்கிற கல்லை தூக்கிக்கிட்டு வர்றதுக்காக ஒரு வண்டியும் அவன் கூட நாலு பேரும் போனாங்க. ஒரு வாரம் அலைஞ்சதுக்கு அப்புறமும் நாகையனுக்கு சரியான கல் எதுவுமே கிடைக்கல. அன்னைக்கும் அவன் காட்டில் கல்லை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தப்போ மத்தியானத்துக்கு மேலே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. அவன் கூட வந்தவங்க எல்லாரும் நாம் இன்னைக்கு தேடினது போதும், ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாகையனோட மனசில் இன்னைக்கு கல் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அதனால் அவன் யார் பேச்சையும் கேட்காம கல்லை தேடுற வேலையிலேயே இருந்தான். அவன் நினச்ச மாதிரியே பொழுது இருட்டுற நேரத்துக்கு ஒரு அழகான கல்லை அவன் கண்டுபிடிச்சான். அந்த கல் பார்க்கறதுக்கு தங்க நிறத்தில் இருந்துச்சு. எந்த குறையும் இல்லாமல் ஒரு சிற்பம் செதுக்கிறதுக்கு தேவையான எல்லா தகுதிகளோடையும் அந்த கல் இருந்ததுனால இந்த கல்லிலேயே கடவுள் சிலையை செதுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு நாகையன் அந்த கல்லை வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தான். அவன் கொண்டு வந்த கல்லை பார்த்துட்டு அவங்க அப்பாவும், இது ரொம்ப அபூர்வமான கல், இதை மாதிரி ஒரு கல்லை நான் என்னோட வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படின்னு வேற சொன்னார். இந்த கல்லை பற்றியே யோசிச்சுக்கிட்டு நாகையன் படுத்து தூங்க ஆரம்பித்தான். அன்னைக்கு அவனுக்கு ஒரு அபூர்வமான கனவும் வந்துச்சு. அவனோட கனவுல தங்க நிறத்துல ஒரு தேவதை வந்து, ஒரு சாபத்தினால நான் தான் இந்த கல்லா மாறியிருக்கேன், என்னோட உருவத்தை நல்லா மனசுல வாங்கிக்கிட்டு நீ என்ன மாதிரியே அந்த கல்லை செதுக்கிடு, உன்னாலையாவது என்னோட சாபம் தீருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மறைஞ்சு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சதும் நாகையன் தனக்கு வந்த கனவை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொன்னான். இப்போ அவங்க அப்பா அவங்கிட்ட சொன்னாரு, நீ கொண்டு வந்த கல்லை பார்த்த உடனேயே அது தங்க நிறத்துல ரொம்ப அபூர்வமான கல்லுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ உனக்கு வந்திருக்கிற கனவும் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கல்லில் கடவுளோட சிலையை செதுக்கிறது சரின்னு எனக்கு தோணலை. உன்னோட கனவுல வந்த அந்த தேவதையோட சிலையை செதுக்கிறது தான் சரி. உன்னோட கனவை பற்றியும் இந்த கல்லை பற்றியும் நம்ம ராஜா கிட்ட உடனே சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு. நாகையனும் ராஜா கிட்ட தங்க நிற கல்லை பற்றியும் கனவுல வந்த தேவதையை பற்றியும் சொல்றதுக்காக அரண்மனைக்கு போனான். நாகையன் சொன்னதையெல்லாம் கவனமாக கேட்ட ராஜா உடனே முடிவெடுக்காம அரண்மனையோட ஜோதிடரை வர சொன்னாரு. ஜோதிடர் வந்து நடந்ததை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல் எந்த இடத்துல கிடந்துச்சு, எவ்வளவு நீளம் இருந்துச்சு, எந்த நேரத்தில் கிடைச்சிது, இதை எல்லாத்தையும் வச்சு ஏதேதோ கணக்கெல்லாம் போட்டுட்டு கடைசியாக தன்னோட முடிவை சொன்னாரு. நாகையனோட கனவுல வந்த தேவதை தான் ஒரு சாபத்தினால இப்ப கல்லா மாறியிருக்காங்க. இந்த தேவதை ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்துட்டு சிற்பக்கலையில நல்ல திறமையோட இருந்த ஒரு கந்தர்வன் இந்த தேவதையோட சிற்பத்தை செதுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சான். ஆனா அவன் செதுக்கி வச்ச சிற்பம் தேவதைக்கு அந்த அளவுக்கு திருப்தியா இல்ல. இவ்வளவு தானா உன்னோட திறமை அப்படின்னு கேலி செய்யற மாதிரி கேட்டதுனால அந்த கந்தர்வனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. அந்த கந்தர்வன் கொடுத்த சாபத்தினாலதான் தேவதை ஒரு கல்லா மாறியிருக்காங்க. இந்த கல்லுல கடவுளோட சிலைய செதுக்கிறது சரியா வராது. ஆனா இந்த கல்லுல யாரோட சிலைய செதுக்கினாலும் இந்த சிலை இருக்கிற வரைக்கும் அவங்களும் இளமையோட இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. ஜோதிடர் சொன்னதை கேட்டதும் ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. தன்னோட உருவத்தை இந்த கல்லுல சிலையா செதுக்கிட்டா இந்த சிலை இருக்கிற வரைக்கும் தான் உயிரோட இளமையா இருக்கலாம் அப்படின்னு அவரு நினைச்சாரு. அவர் உடனே நாகையன்கிட்ட, நீ என்னோட உருவத்தையே இந்த கல்லுல செதுக்கிடு. இன்னும் 10 நாளைக்குள்ள நீ இந்த வேலையை முடிக்கணும். 10வது நாள் நானே நேர வந்து நீ செதுக்கி வச்சிருக்கிற சிலைய பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாரு. ராஜா சொன்னதை கேட்டதும் நாகையனுக்கு இன்னும் குழப்பம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கனவுல வந்த தேவதை சொன்ன மாதிரி அந்த தேவதையோட உருவத்தை இந்த கல்லுல செதுக்கலாமா, இல்ல இப்ப ராஜா சொன்ன மாதிரி அவரோட உருவத்தை இந்த கல்லுல செதுக்கலாமா, எது சரியா இருக்கும்னு தெரியாம அவன் ரொம்பவே குழம்பி போனான். ஆனா ராஜாவோட உத்தரவை மீற முடியாது. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே அவன் தன்னோட ஊருக்கு வந்து நடந்ததை எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொன்னான். இப்ப அவங்க அப்பா அவங்கிட்ட சொன்னாரு, உனக்கு கனவுல கிடைச்சது கடவுளோட உத்தரவு, உனக்கு அரண்மனையில கிடைச்சது ராஜாவோட உத்தரவு. நீ யாருக்கும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் மனசுல எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுடு. மனசுல தோணின மாதிரி ஒரு சிற்பத்தை செதுக்கும் போதுதான் அந்த சிற்பம் உயிரோட்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி நாகையன் தூங்கும்போது மறுபடியும் அவனோட கனவுல தேவதை வந்தாங்க. ராஜாவுக்கு சுயநலம் ரொம்ப அதிகமாயிருக்கு. ரொம்ப நாள் இளமையோட உயிர் வாழணுங்கிறதுக்காக இந்த கல்லுல அவரு தன்னோட உருவத்தை செதுக்க சொல்லி இருக்காரு. ஆனா இந்த கல்லு நான் தான், அதனால என்னோட உருவத்தை இந்த கல்லுல செதுக்கிறது தான் நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மறைஞ்சு போயிட்டாங்க. தூக்கம் கலைஞ்சு எழுந்திருச்சு உக்காந்த நாகையனுக்கு இப்ப ஒரு தெளிவு கிடைச்சிருந்துச்சு. என்ன நடந்தாலும் இந்த கல்லுல தேவதையோட உருவத்தை செதுக்கிறதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அந்த தங்க நிற கல்லை சுத்தப்படுத்தி அதுக்கு வேண்டிய பூஜைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கல்லுக்கு முன்னாடி உக்காந்து மனசை ஒருமுகப்படுத்தி அவனோட மனசுல தேவதையோட உருவத்தை கொண்டு வந்தான். கொஞ்சம் கொஞ்சமா தேவதையோட உருவத்தை சிற்பத்துல செதுக்க ஆரம்பிச்சான். அடுத்து வந்த 10 நாளைக்குள்ள தேவதையோட உருவம் சிற்பத்துல தயாராயிடுச்சு. தங்க நிறத்துல நிஜமாவே ஒரு பெண் உக்காந்திருக்கிற மாதிரி அந்த சிற்பம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாய் இருந்துச்சு. அந்த சிற்பத்தை எந்த கோணத்துல பார்த்தாலும் தன்னோட கனவுல வந்த தேவதை மாதிரியே இருக்கிறத பார்த்து நாகையனுக்கும் நல்ல திருப்தியா இருந்துச்சு. 10 நாள் முடிஞ்சு 11வது நாள் ராஜாவும் ராணியும் சிற்பத்தை பார்க்கறதுக்கு வரப்போறதா நாகையனுக்கு ஒரு தகவல் சொல்லி அனுப்பினாங்க. அதை கேட்ட உடனே நாகையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப கவலையா இருந்துச்சு. ராஜா சொன்ன மாதிரி சிற்பத்தை செதுக்காம தேவதையோட உருவத்தை செதுக்கினதுக்காக அவர் என்ன தண்டனை கொடுப்பாரோ அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேருமே ரொம்ப கவலையோட இருந்தாங்க. ராஜாவும் ராணியும் அவனோட சிற்பக்கூடத்துக்கு வந்து இறங்கின உடனே முதல்ல அவங்களோட கண்ணுல பட்டது இந்த தேவதையோட சிற்பந்தான். கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேரும் தங்களை மறந்து அந்த சிற்பத்தோட அழக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராஜாவுக்கு தங்க நிற கல்லுல செதுக்கின தன்னோட சிற்பம் எங்க அப்படிங்கிற ஞாபகம் வந்துச்சு. இந்த சிலை தங்க நிறத்துல இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நாகையன் தான் சொன்னதை கேட்காம தங்க நிற கல்லுல இந்த தேவதையோட சிற்பத்தை செதுக்கிட்டானோ அப்படிங்கிற சந்தேகமும் அவருக்கு வந்துச்சு. இப்ப அவரு நாகையன் கிட்ட, இந்த சிற்பம் இருக்கட்டும், என்னோட சிற்பம் எங்க, அதை காட்டு அப்படின்னு கேட்டாரு. நாகையன் தலையை குனிஞ்சுக்கிட்டே அந்த தங்க நிற கல்லுல இந்த தேவதையோட உருவத்தை செதுக்கிற மாதிரி என்னோட கனவுல எனக்கு மறுபடியும் ஒரு உத்தரவு வந்துச்சு. என்னோட மனசுக்கும் அதுதான் சரின்னு தோணினதுனால நான் அந்த கல்லுல இந்த தேவதையோட உருவத்தை செதுக்கிட்டேன். நீங்க சொன்னதை கேட்காததுக்காக நீங்க என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னான். நாகையன் சொன்னதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ரொம்ப நாள் இளமையோட உயிர் வாழணும் அப்படின்னு நினைச்ச தன்னோட கனவுல நாகையன் மண்ணள்ளி போட்டுட்டானே அப்படிங்கிற கோபத்துல ராஜா அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாரு. ராஜாவோட வந்த காவலர்கள் நாகையனை கைது செஞ்சு இழுத்துக்கிட்டு போனாங்க. ஆனா அதே நேரத்துல வானத்துல கருமேகங்கள் உருவாகி உடனே பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இடியும் மின்னலுமா இருந்த அந்த மழைக்காக ராஜாவும் ராணியும் அந்த சிற்பக்கூடத்திலேயே ஒரு இடத்துல ஒதுங்கினாங்க. அப்ப எதிர்பாராத விதமா நாகையன் வடிச்சு வச்சிருந்த தேவதை சிலை மேல ஒரு இடி விழுந்து அந்த சிலை சுக்கல் சுக்கலா உடஞ்சு போச்சு. உடஞ்சு கிடந்த சிலை முழுக்க தங்கமா இருந்ததை ராஜாவும் ராணியும் கவனிச்சாங்க. அப்பதான் ராஜாவுக்கு அரண்மனை ஜோதிடர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த சிலை இருக்கிற வரைக்கும் சிலையோட உருவத்துல இருக்கிறவங்களும் இளமையோட இருப்பாங்க அப்படின்னு ஜோதிடர் சொன்னதை வச்சு பார்த்தா இப்ப இடி விழுந்து இந்த சிலை சுக்கல் சுக்கலா உடஞ்சு போனப்போ தானும் இறந்து போயிருக்கிற மாதிரி ஆயிருக்கும். நல்ல வேளையா நாகையன் இந்த கல்லுல தன்னோட உருவத்தை செதுக்காம விட்டது நல்லதா போச்சு அப்படின்னு ராஜா நினைச்சுக்கிட்டாரு. இந்த எண்ணம் வந்ததுமே ராஜாவுக்கு நாகையன் மேல இருந்த கோபம் மறைஞ்சிடுச்சு. அவரு நாகையன் கிட்ட, உன்னோட மனசுல சரின்னு பட்டதை நீ செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கும் நீ தான் காரணம். இங்க சிதறி கிடக்கிற தங்கம் எல்லாம் அந்த தேவதை உனக்கு கொடுத்த பரிசா நினைச்சு நீயே எடுத்துக்கோ. என்னோட உயிரை காப்பாத்தினதுக்காக அரண்மனையில உனக்கு மிகப்பெரிய பரிசும் ஒரு நல்ல பதவியும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினாரு. தனக்கு கிடைச்ச இந்த பரிசுக்கும் புகழுக்கும் அங்கீகாரத்துக்கும் கனவுல வந்த அந்த தேவதை தான் காரணம் அப்படிங்கிறது நாகையனுக்கு புரிஞ்சிச்சு. தன்னால சாபம் தீர்ந்த அந்த தேவதைக்கு அவன் மனசுக்குள்ள நன்றிய சொல்லிக்கிட்டான்.
இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.